ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ಹರಿಹೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಸಿರೊಂಡುತೂಪುಲ್ ತಿರುಭೇಂಗಣಮುಡಯಾನ್ ಪಾರೊಂಡು ಚೊನ್ನ ಪಳಮೊಳಿಹುಳ್ ಊರೊಂಡು ತಾನೇ ಅಮಯಾಧೋ ತಾರಣೆಯಿಲ್ ವಾಳ್ವಾರ್ಕು ವಾನೇರಪ್ಪೋ ಮಳವುಂ ವಾಳ್ವು அடவுடையாரடைந்தார்க்கும் அதன் உரையே கொண்டவர்க்கும் வளவு உரை தந்தவன் அருடே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவு ஒழிவார் எமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள் வரதர் துவக்கிலனை வைத்தேனே. இது ஆறாவது பாசுரம். நேற்றுக்கு அஞ்சாவது பாசுரம், உகக்கும் அவை உகந்து உகபாவ அனைத்தும் ஒழிந்து அப்படின்னு பிரபத்தினுடைய அஞ்சு அங்கங்களை பற்றியும் சுவாமி சாதிச்சார். பிரபத்திக்கு வேண்டியதான அஞ்சு அங்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆனுகூல்ய சங்கல்பம், அதாவது பகவானுக்கு பிடிச்சதே போதும் செய், டூ வாட் தி லார்ட் லைக்ஸ். அடுத்தது இரண்டாவதாக பிராதிகூல்ய வர்ஜனம், பகவானுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதே, அதாவது டோன்ட் டூ தி திங்ஸ் தட் டிட் நாட் டசன்ட் லைக். மூணாவதாக மகாவிஸ்வாசம், எம்பெருமான் எப்பொழுதும் எப்படியும் நம்மை காத்தே தீருவான் என்று இருக்கக்கூடிய அசையாத நம்பிக்கை, அன்ஷேக்கபிள் ஃபெய்த், இம்மென்ஸ் ட்ரஸ்ட் சொல்றமே, தட் ஹீ வில் ப்ரொடெக்ட் அஸ். நாலாவதாக கோப்துருத்துவ வரணம், மீதி உபாயங்களை அனுஷ்டிக்க சக்தி இல்லாத நாம், அதனால பகவான் நம்மெல்ல கருணை காட்டணும், அந்த உபாயங்களுடைய ஸ்தானத்தில் நின்று அருள் செய்து பகவானை பிரார்த்திக்கிறது. என்னால பக்தியோகம் செய்ய முடியல, கர்மயோகம் செய்ய முடியல, ஞானயோகம் செய்ய முடியல, அப்படி நான் அந்த யோகத்தை செஞ்சிருந்தா அதுக்குரிய பலனை நீ எப்படி கொடுப்பியோ அதே மாதிரி நினைச்சிட்டு எனக்கு இதே கூடுன்னு பகவானை கேட்கறது, பகவான பிரார்த்திக்கிறது, ரிக்வஸ்டிங் தி லார்ட் டு ஷோ மெர்சி ஆன் அஸ் பிகாஸ் வி குடன்ட் டூ தோஸ் திங்ஸ். அடுத்தது கார்பண்யம், கடைசியாக வேறு உபாயங்களை நம்ம செய்யறதுக்கு தகுதி இல்லவை, அதனால நமக்கு இருக்கக்கூடியதான ஆணவம் செருக்கு ஈகோ அப்படின்னு சொல்றவன் இதெல்லாம் போக்கிக்கணும். மற்ற யோகங்கள் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாததுனால எம்பெருமானை தவிர்த்து வேற தெய்வத்தை நாடாமல் மோட்சத்தை தவிர்த்து வேற பலனை எதிர்பார்க்காமல், இது மூணு ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். மீதி செய்வதற்கு உபாயங்களுக்கு அதிகாரம் இல்லை நமக்கு, பெருமாளை விட்ட வேற கதியே கிடையாது, அவன்தான் மோட்சத்தை கொடுக்க கூடியவன், மோட்சத்தை தவிர்த்து வேறதான் பலனை கொடுத்து அதுல நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு காமிக்கணும். அத தன்னுடைய இழிவான நிலையை சொல்லி அஞ்சலி செலுத்துறது இருக்க, அதுதான் கார்பண்யம், எக்ஸ்பிரசிங் அவர் இனபிலிட்டி அண்ட் இன்எலிஜிபிலிட்டி. இந்த அஞ்சோடு ஆறாவதாக இருக்கக்கூடியதான அங்கி, ஆத்ம சமர்ப்பணம், இதையும் சேர்த்து சுவாமி ரொம்ப அழகாக தமிழ சாதிச்சார் அப்படின்னு போன பாசுரில் பார்த்தோம். இன்னைக்கு ஆறாவது பாசுரம், முதல பாசுரத்தினுடைய வாக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்துட்டு சுவாமி சாதிக்கக்கூடியதான உட்கருத்து இன்னொரு மீனிங்கிறத அடுத்தது அனுபவிக்கலாம். அடவுடையார், அதாவது பிரபத்தி விஷயத்துல தெளிந்த ஞானத்தை உடையவர்கள், அடைந்தார்க்கும் அவ செய்த சரணாகதி அப்படிப்பட்டவருக்கு சுனிஷ்டர் அப்படின்னு பேர், தானே சரணாகதி செய்யக்கூடியவர்கள். அதன் உரையே கொண்டவர்க்கும், அதாவது அந்த பிரபத்தி மந்திரங்களை அனுசிந்தித்த அதே உபாயமாக ஃபாலோ பண்ணதான உக்தி நிஷ்டர்கள், அதன் உரையே கொண்டவர்னா அந்த பிரபத்தி மந்திரங்களை அனுசந்தித்து அதே உபாயமாக கொண்டவர்கள் உக்தி நிஷ்டர்கள். வளவுரை தந்தவன் அருளே, வளவுரை தந்தவன், வளமான வளப்பமான அதாவது செழிப்பான உயர்ந்ததான இந்த ரகசியங்களை உபதேசித்த ஆச்சாரியர் இருக்கார, அவருடைய அருளே மன்னிய அவருடைய திருவழியை நெறியாக கொண்டவர்கள், மாதவத்தோர்க்கும் மிக்க புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டர். அதாவது வளவு உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும். வளவுரை தந்தவன் சொல்லக்கூடியது அழகான ரகசியங்களை உபதேசித்த ஆச்சாரியன். அருளே மன்னிய அவருடைய திருவருளையே கதியாக கொண்ட மாதவத்தோர்க்கும், மாதவத்தோன மாதவம் பெரிய தவங்களை செய்யக்கூடியதான இந்த புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள். களவு ஒழிவார், களவு ஒழிவான இந்த இடத்துல இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே சொந்தமானது. அதை போய் நமக்கு சொந்தம் தான் சுதந்திரன் நினைக்கிறது வந்து திருட்டு காரியம். அந்த திருட்டு காரியத்தை நீங்கிய பாகவதர்கள் அதன் களவு ஒழிவார். எந்த திருட்டு அப்படின்னா, இந்த ஆத்ம எடுத்து அபகாரம் செஞ்சு தமக்கே சுதந்திரம் என்று நினைச்சு கொண்டிருக்காளே, தான் தான் சுதந்திரன், இந்த ஆத்மா எனக்குத்தான் நினைச்சிருக்காளே, அந்த திருட்டை போக்கிய பாகவதர்கள். யமர் எம்மை சேர்ந்தவர், தேர் ஆல் மை குரூப் அப்படின்னு சொல்ற அப்படின்னு பெருமாளிடம் போய் பிரபத்தி செய்த இசைந்தவர்க்கும். அதாவது ஏற்கனவே தான் யாரு, ஆத்மா யாரு அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த ஆத்மாவை அபகாரம் பண்ணாமல் பகவானிடம் அதை திருப்பி சேர்த்து அப்படி இருக்கக்கூடியதான ஏற்கனவே சரணாகதி செஞ்சதான இந்த பாகவதர் இருக்கார்கள, அவர்களெல்லாம் சொல்றானா இந்த மீதி இருக்கவளை பார்த்து வந்த சேதனைகளை இவெல்லாம் என்னுடைய குரூப் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் அவ சொன்னா அப்படின்னு இது பாகவத நிஷ்டையை பத்தி சொல்றார். அதை உபாயமாக ஏற்றுக்கொண்ட இந்த பகவான் காவலராம். ஆக இந்த நாலு விதமான ஜனங்கள் இருக்கால சேதனர்கள் அவர்களுக்கு ரட்சகனாக ஆகின்றவர் காவலராம். துளவமுடி அருள் வரதர், துளசி மாலையை திருமுடியில் அணிந்தவரான கருணை வடிவான அந்த பேரருளாளன் இருக்கார, அவருடைய துவக்கிலனை வைத்தேனே, அந்த உறவில் என்னை நிலை நிறுத்தினேன், அந்த பகவானுடைய சம்பந்தத்தை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார்கள். இதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, பிரபத்திக்கு நாலு வகைன்னு காமிக்கிறார். பிரபத்தி செய்யக்கூடிய முறை சுனிஷ்டை அப்படின்னு முதல்ல, ரெண்டாவது உக்தி நிஷ்டை, மூணாவது ஆச்சாரிய நிஷ்டை, நாலாவது பாகவத நிஷ்டை. இதுல சுனிஷ்டைங்கிறது சாஸ்திரத்துல நல்லா கத்துண்டவா, அதனுடைய தத்துவங்கள் என்னங்கறத நல்லா உணர்ந்தவர்கள், பூர்ணமான ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்கள், எல்லா விதமான அங்கங்களோடு தானே பிரபத்தி செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பேர் சுனிஷ்டை. அப்படி செய்யக்கூடிய காரியத்துக்கு பேர் சுனிஷ்டை. ரெண்டாவது உக்தி நிஷ்டை, இந்த ஞானத்தை தானே சம்பாதிக்காமல் ஆச்சாரியர்கள் அருளிய உபன்யாசம் உபதேசம் மூலமாக கேட்டு உணர்ந்து விசுவாசத்துடன், அதாவது மிகுந்த நம்பிக்கையுடன் ஆச்சாரியன் சொன்னதான அந்த மந்திரங்கள் அதனுடைய உரைகள் அதனுடைய மீனிங் இருக்க அந்த வாக்கை திருப்பி சொல்லி பகவானை ஆசிரியித்தவர்கள். அதாவது ஆச்சாரியர் சொல்ல இந்த சிஷ்யன் அதை திருப்பி சொல்ல, இப்படி செய்யக்கூடியதான இந்த சரணாகதியான காரியம் இருக்க அதுக்கு உக்தி நிஷ்டை அப்படின்னு பெயர். மூணாவதாக வந்து ஆச்சாரிய நிஷ்டை, அதாவது ஆச்சாரியன் நமக்கெல்லாம் ரகசியங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார், அவர் பெருமாளிடம் போய் சரணாகதி பண்ணார், அந்த சரணாகதியில் இந்த சிஷ்யனும் அடங்கி இருக்கான் அப்படின்னு காண்பிக்கக்கூடியது ஆச்சாரிய நிஷ்டை. நாலாவதாக இந்த ஆச்சாரியன் இல்லாத சமயத்தில் சிறந்த பாகவதர் ஒருத்தர் இருந்தார், அவர் செய்யக்கூடிய சரணாகதியில் அடங்கி இருக்கக்கூடியவர் அப்படின்னு நாலு விதமான முறைகளை பத்தி இந்த இடத்துல சொல்ற. அட உடையார் அடைந்தார்க்கும் காவலராம் அப்படின்னு எடுத்துக்கணும். அளவு உடையார் அடைந்தார்க்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு லிமிட்டெட் அப்படின்னு சொல்றமே, அது மாதிரி குறிப்பிட்ட அளவு மட்டும் ஞானம் உடையவர், அதாவது அவர்களுடைய ஞானம் லிமிட்டெட், ஒரு எல்லைக்குள்ள அடங்கினது, பூர்ணமான ஞானம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இங்க ஏன் சுவாமி பூர்ணமான ஞானம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னார், இது பார்த்தா இது கொஞ்சம் மட்டமா தோணுறதே அப்படின்னு இருக்கும். பிரபத்தி செய்யக்கூடியவனுக்கு வந்து பூரண ஞானங்கிறது எல்லாத்திலையும் தேவையில்லை, பிரபத்தி விஷயமான ஞானம் மட்டும் இருந்தால் போதும். அதாவது ஒரு குளத்துக்கு போறோம், ஏகப்பட்டதா தண்ணி இருக்கு, ஆனா நாம குடிக்கிறதோ என்ன ஒரு டம்ளர் தான், அதனால புத்தியை கலக்கக்கூடிய ஞானங்கள் பல இருந்தாலும் அது பிரயோஜனப்படாது. உனக்கு வேண்டியது என்ன, குளத்தில் அவ்வளவு தண்ணி இருந்தாலும் உனக்கு வேண்டியது ஒரு சொம்பு ஒரு டம்ளர் அவ்வளவுதான், அதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதனால அளவுடையார் அடைந்தாரும் சொல்லச்ச மீதி ஞானங்கள் எல்லாம் அவசியம் இல்லை, பிரபத்திக்கு வேண்டிய ஞானத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் காண்பிக்கிறார். இன்னூரட்ல சொல்லச்ச பொன்னையகழ்ந்து விருகங்கள் புல்லிய புகழ் உகந்தால் மன்னர் எடுப்பதும் அப்பொன் அலதே. உலகத்துல மிருகங்கள் நிறையா இருக்கு, அனிமல்ஸ், அது தரையில போயிட்டே இருக்குச்சே கீழே கோல்டு கிடக்கிறது தங்கம், அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய வேல்யூ என்னன்னு அதுங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவான், இந்த புல்லு எங்க இருக்கு அதை போய் சாப்பிடலான்னு போகுமா. அத மாதிரி ஆனா இந்த ராஜா என்ன பண்ணுவான், தனக்கு வேண்டியது புல்லுன்னு போக மாட்டான், பொண்ணு கீழே கிடைச்சுன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடியதான மதிப்பு அவனுக்கு தெரியும், அதை எடுத்துப்பான். அது போல உலகத்துல பலவிதமான ஞானங்கள் இருந்தாலும் அறிவில உசந்தவாழ இருக்கக்கூடியவர் மற்றதெல்லாம் விலக்கி விட்டுட்டு பிரபத்தியே தேடுவார்கள். இப்ப சங்கீத வித்வான் இருக்காரு, அவருக்கு சங்கீதமான சங்கீதத்தினுடைய சம்பந்தமான அறிவு ஆற்றல் அவனுடைய திறமை டேலண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்றமே அதெல்லாம் ராகம் தாளம் சுரம் எல்லாம் நல்லா தெரியும். அவரை போய் நியூக்ளியர் பிசிக்ஸ் பத்தி கேட்டா அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு இதை பத்தி தெரியும்னு எதுக்கு அவசியம். பாஸ்டன்ல இருந்து கார் ஓட்டின் போறான் வாஷிங்டன் டிசி வரைக்கணும், போய் சேரணும்னா அவனுக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்த I-95 போச்ச அது எப்படி இருக்கு, எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல ரெஸ்ட் ஏரியா இருக்கு, இதான் தெரியணும். கலிபோர்னியால ஃப்ரீவே எப்படி இருந்தா இவனுக்கு என்ன ஆச்சு. அது போல வேறு உபாயங்களுக்கு வேண்டிய ஞானங்கள் இல்லாதவர்கள், இதாவது இது ஆகிஞ்சன்யத்தை காட்டுறது. அதாவது உலகத்துல இருக்கிறது பூரா படிச்சாச்சு நானு, இதுதான் பெஸ்ட் வந்து சேரணும்னு அவசியம் கிடையாது. பிரபத்திக்கு அனுகுணமான ஞானத்தை பூராவும் கற்று தேர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர் தாங்களே எம்பெருமானிடம் சரணாகதி செய்கிறார் அப்படிங்களாம். அளவு உடையார் அப்படின்னா ஒரு வரம்புக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். வரம்புன்னா ஒரு லிமிட், எதுக்குள்ள லிமிட் அப்படின்னு உணர்வில் அவருடைய ரியலைசேஷன் இருக்க மீதி ஞானங்கள்லாம் பரிபூர்ணமாக இல்லாமல் பிரபத்திக்கு வேண்டிய ஞானத்தில் மட்டும் ஒரு வரம்புக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு லிமிட்டேஷனுக்கு பயந்து அதற்கு கீழாக செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறத அளவுடையார் அடைந்தார்க்கும் அப்படின்னு இந்த இடத்துல காண்பிக்கிறார். அதாவது இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரபத்திக்கு வேண்டியதான ஞானங்கள் மட்டும் இருந்தால் போதும், மீதி இருக்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஆகிஞ்சன்யத்தில் என்ன சொன்னோம், மீதி விதமான காரியங்கள் செய்யறதுக்கு தனக்கு சக்தி இல்லைன்னு, அதனால தான் பெருமாள்கிட்ட போய் இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கிறோம். அதை இந்த இடத்த காண்பிக்கிறார், மீதி இல்ல அவசியம் இல்லையப்பா, உனக்கு வேண்டியது இந்த பிரபத்தி, அதற்கு வேண்டிய ஞானத்தை மட்டும் சம்பாதிச்சுடா போறோம் அப்படிங்கிறது. அதன் உரையே கொண்டவர்க்கும் காவலராம், இதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லலாம். ஆச்சாரர்களை போய் அணுகி அவர்களிடமிருந்து பிரபத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவ உபதேசிக்கிற வார்த்தையை அப்படியே திருப்பி சொல்றது. ஏன் இவ வந்து ஆச்சாரியா சொல்ற வார்த்தை அப்படியே திருப்பி சொல்ற, ஏன்னா இவர்களால சுனிஷ்டை செய்ய முடியாது. ஏன் இவர்களால சுனிஷ்டை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. முதல்ல வந்து இவாளுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சுட்டு எல்லாத்தையும் தானே கத்துக்கணும்னு பார்த்தா அது முடியாது, எல்லா ஞானத்தையும் தானே சம்பாதிக்க முடியாதவர்கள். அதனால என்ன பண்ற, கேள்வி ஞானத்தால ரொம்ப, அதாவது ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடியதான உபன்யாசம் காலட்சேபம் முதலியதை கேட்டு அதன் மூலம் ஞானத்தை சம்பாதித்தவர்கள், தானாகவே பகவானுடைய அருளால் அவர்களுக்கு வருத, பிரிய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கெல்லாம் வருத, அத மாதிரி எல்லாருக்கும் வர முடியாது. அதனால ஆச்சாரியனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய உபன்யாசத்தை கேட்டு அவருடைய உரையை கேட்டு அவருடைய ரகசியார்த்தங்களை கேட்டு அதன் மூலம் ஞானத்தை சம்பாதித்தவர்கள் அப்படின்னு. சில பேர் இருக்க ஞானம் வந்தா கூட இந்த சுவரிஷ்டை செஞ்சா அதுல ஏதாவது சந்தேகம், நமக்கே கொஞ்சம் கான்ஃபிளிக்டா இருக்கு, இது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதுல என்ன மீனிங்னு புரிய மாட்டேங்கிறது, செய்யச்சே எங்கான் குற்றம் வருமோ குறைகள் வருமோ அப்படின்னு பயந்துன்னு இருக்காட அவர்கள் ஆச்சாரியர்களை போய் அடிபணிந்து பிரபத்தி செய்தார்கள். அதனால பலவிதமான காரணங்கள் இருக்கலாம், ஏன் சுனிஷ்டை பண்ணமுன்னா இவரால் ஞானம் சம்பாதிக்க முடியாது, ஆச்சாரியர்னு சொல்லி அது மூலம் தான் தெரியும், தான் ஞானத்தை சம்பாதிச்சாலும் தானே பண்ணிக்கிறதுக்கு பயமா இருக்கு, அதிகாரம் கிடையாது, சந்தேகம் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, அதனால ஏதாவது பிளாஸ் வந்துருமோன்னு பயம், அதனால போய் ஆச்சாரியர் அடி பண்ணிடலாம். அதனால பலவிதமான காரணங்களுக்கு ஏன் வாசுவ நிஷ்டை பண்ண முடியாது. அதன் உரையே அப்படின்னு சொன்னார். அதன் உரையேங்கிறது வேறு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். ஆச்சாரியன் சொல்ற அந்த வார்த்தையை திருப்பி சொல்றது அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஆச்சாரியன் சொல்றார் அந்த வார்த்தையை திருப்பி சொல்லாமல் அந்த மந்திரங்களினுடைய கருத்தை மட்டும் அறிந்து அவ்வாறு பிரபத்தி செய்தவர்கள் அதன் உரை அப்படின்னு சொல்லச்சு. அதனுடைய மீனிங்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த உரைக்கு இந்த மந்திரங்கள் சொன்னா அந்த மந்திரங்களை திருப்பி சொல்லறதுக்கு எனக்கு அந்த சக்தி கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு சொல்லறதுக்கு வாயில வராது. ஆனா அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய மீனிங் என்னங்கறத எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அந்த மீனிங்கை வச்சுன்னு நான் இந்த பிரபத்தி செய்கிறேன் அப்படின்னு ஒரு விதமாகவும் சொல்லலாம். இல்ல இன்னொரு விதமாக பார்க்கச்ச, அதன் உரையேன்னு சொன்னா இந்த பிரபத்தின்னு இருக்க அது உயர்ந்த காரியம், அந்த பிரபத்தி பண்ணனா இவ்வளவு விதமான மகா புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியதான மோட்சத்தை கிடைக்கிறதுக்கான காரியம் இது அப்படின்னு அந்த பிரபத்தினுடைய பெருமையை பத்தி மீதி எல்லாரும் பேசுறா. அதை கேட்டு இவனுக்கு ஆசை பிறந்தது, அதனால தானும் பிரபத்தி செய்தான் அப்படின்னு சொல்லலாம். அதன் உரையை கொண்டவன் அந்த பிரபத்தினுடைய பெருமைகளை மீதி இருக்கவர்கள் பேச கேட்டு தானும் செய்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி அதன் உரையை கொண்டவர்க்கும் இந்த பகவான் காவலனாகிறான் அப்படின்னர். அடுத்தது சொல்லச்ச, வளவு உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் காவலராம் அப்படின்னு எடுத்துக்கணும். வளவு உரைன வளமான அந்த கருத்துக்களை அந்த மந்திரங்களை எல்லாருக்கும் உபதேசித்து அதனால பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமான ஆச்சாரிய சீலர்கள். இந்த ரகசியங்கள் இருக்க அவைகளையும் அதன் அர்த்தங்களையும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பரிபூர்ணமாக உபதேசித்து இவா உபதேசம் செஞ்சனால பகவானுடைய திருவருள் சுரக்கிறதாம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சீலர்கள் எந்த வளமான மந்திரங்கள் உபதேசித்தார் அப்படின்னு கேட்டானா, நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரதானமாக சொல்லக்கூடியது ரகசியத்ரயம்னு. இந்த ரகசியத்ரயம்ங்கிறது அஷ்டாட்சரம் சொல்லக்கூடியதான திருமந்திரம், துவயம்னு சொல்லக்கூடியதான மந்திர ரத்னம், அடுத்தது கீதாச்சரம ஸ்லோகம். இது மூணு தான் நமக்கு ரகசியத்ரயம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சதாச்சாரியன் பக்கத்துல போய் காலட்சேபம் செஞ்சு அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளே கதினை கிடக்கக்கூடியதான பக்தர்கள் இருக்கார்களே, அவர்களுக்கு எம்பெருமான் காவலன் ஆகிறான். இது ஆச்சாரிய நிஷ்டையை சொல்லுறது. ரகசியார்த்தங்களை உபதேசித்த ஆச்சாரியன் அவர் எம்பெருமானுடைய சரணாகதியில் அவருடைய சிஷ்யர்களும் அடங்கி இருத்தல். அதாவது ஆச்சாரியர் செஞ்சனா அவர் பக்கத்துல போய் நீ நின்னா அவர் செய்யக்கூடிய சரணாகதியில நீயும், யூ ஆர் தி சப்செட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்ற. இது எங்க பாக்கலனா, கணிகண்ணன் போகின்றான் காமரும் புங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். திருமிசையாளர் சொல்றாராம், என்னுடைய சீடன் இருக்கான் கணிகண்ணன், அவனை ஊரை விட்டு வரட்டுட்டா அவன் போறான், நானும் அவனோட போறேன், அவனோட நான் போறதுனால பகவானே உனக்கு எங்கே எதுக்கு இடம், நீயும் உன்னுடைய பைனாகப்பாயை சுருட்டி என் பின்னாடி வந்து சேரு அப்படிங்கிறார். பகவானும் இந்த பக்தனான திருமிசையாழ்வர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் இவரும் செய்யறார். ஏன் செய்யறாரு அப்படின்னா, இந்த சிஷ்யம் போறாங்கிறதுக்கோசம் ஆச்சாரியர் போறாரா, அந்த ஆச்சாரியர் போறதுக்கோசம் இந்த பகவானும் போறானா, அதனாலதான் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஆச்சு. அது போல இந்த ஆச்சாரியர் செய்த பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த சரணாகதியில இந்த சிஷ்யனும் அடங்கி இருக்கான். ஆச்சாரியர் சொல்றதை கேட்டுன்னு பெருமாள் பண்ணானே, அதை போல இந்த சிஷியனுக்காக அவன் பக்கத்துல நிற்கும் போது அந்த பிரபத்தியில அவனும் அடங்கி இருக்கான். ஆச்சாரியர் செய்யும் பிரபத்தியில் சிஷ்யன் அடங்கி இருத்தல். வள உரை அப்படின்னு சொல்லச்ச, ஆழ்வார் ஆச்சாரியர் சீசுக்திகளுக்கு வியாக்கியானம் செஞ்சு அதன் மூலம் பகவானுடைய அருள் சம்பாதித்துக் கொண்டு உயர்ந்த ஆச்சாரிய சீலராக விளங்குபவர் அப்படின்னு சொன்னோம். வள உரைனா எந்த வள உரை அப்படின்னு கேட்ட, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னா அப்படிப்பட்டதான கிருஷ்ணன் சொன்னதான பகவத்கீதை, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிறோம், கிருஷ்ணன் தான் பிரதம குரு, அவன் காட்டி அந்த கீதை வழியாக நடந்த உயர்ந்த சீலர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரகசியத்ரயம்னு ஒரு விதமா சொல்லலாம், வளவுரைங்கிறத பகவத்கீதையும் சொல்லலாம். வளவுரைன்னு சொல்லும்போது ரகசியத்ர சாரத்தை எல்லா ஜனங்களும் படித்து கேட்டு அனுபவித்து எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னோம். இல்ல அதுக்கு ஈக்குவலண்டாக சொல்லக்கூடியதான பகவத்கீதை இருக்கு, அதை படிச்சு அதனுடைய மீனிங் நல்லா தெரிஞ்சு அதையெல்லாம் சிஷ்யர்களுக்கு உபதேசித்து அதன் மூலம் ஞானத்தை வரவழைத்து அவர்கள் செய்யக்கூடியதான பிரபத்தியில் இந்த சிஷ்யர்களும் அடங்கியிருத்தல் அப்படிங்களாம். இதையும் தாண்டி என்ன சொல்லான வளவுரைன்னு சொல்லச்சே, இப்படிப்பட்டதான ரகசியத்ரயத்தினுடைய சாரத்தையே எடுத்து பிரிஞ்சு கொடுத்ததான சுவாமி தேசிகன் இருக்காரு, அவர் பரம கருணையினால அருள் செய்தார் நமக்கு. அவருடைய திருப்பாதங்களை ஆசிரியத்ததான ஒழுக்கமான சீலர்கள்னு சொல்லக்கூடியதான ஆச்சாரியர்கள் இருக்காள அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை பற்றிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். களவு ஒழிவார், களவுங்கிறது திருட்டு காரியம், பொய் பேசுதல், பொறாமை இவை போன்றதான தீயகான பழக்கங்களை எல்லாம் ஒழித்தவர்கள். களவுங்கிறது ஒரே ஒரு பதம் தான், ஒரு சிங்கிள் வேர்டு தான், ஆனா அது மற்றதான எல்லா பாவங்களையும் அப்படின்னு சேர்த்து பொருள் தரக்கூடியது. களவுங்கிறது உபலட்சணமா இங்க சொல்ற ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி சொன்னா போறோம், மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது வந்து சொல்லக்கூடியது. வாசல்ல சாமான வச்சிருக்கேன், காக்கா வந்து கொத்தாம பாத்துக்கோ அப்படிங்கிற, காக்கா வந்து கொத்தாம பாத்துக்கோ அப்படின்னா இந்த நாய் பூனை வந்து சாப்பிட்டா சரியா இருக்குமா? இல்ல, எல்லாத்தையும் விரட்டி பாத்துக்கோ அர்த்தம், காக்கா வராம பாத்துக்கோங்கிறது இதை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சாக்காக ஒன்று சொல்ற, இந்த காக்கா ஒன்னு வச்சு சொல்றாள் தவிர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நடத்தும். அத போல இந்த இடத்துல களவுன்னு அப்படின்னு சொன்னா திருட்டு, பொய் பேசுதல், பொறாமை, மீதி இருக்கக்கூடியதான எல்லா விதமான தீய குணங்களையும் விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். களவுன்னு சொல்லச்சு இந்த இடத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய சில்லறை பொருள் இருக்க, யூஸ்லெஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால் வேல்யூ இருக்க, அதை திருடுறது இல்ல, ஆத்ம அபகாரத்தை சொல்லுவது. அதாவது பகவானுக்கு சொந்தமான அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டியதான இந்த ஆத்மா உள்ள இருக்க, அதை நாம் திருடி வச்சுனே இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களிலே மூழ்கி கிடக்கிறமே, அது பெயர் தான் களவு. ஆத்மார்த்தமான காரியம் எதுவும் செய்யாமல் இகலோக இன்பத்திலே மூழ்கி கிடப்பதுதான் களவு அப்படிங்கிற ஆச்சாரியர்கள். சரீரம் இருக்கு, எதுக்கு பகவான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கான், எதுக்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கான், இந்த உடம்ப வச்சுனே பகவத் அனுபவத்துல போய் ஈடுபடணும், இந்த ஆத்மாவை கடைத்தேற வேண்டும், இந்த ஆத்மாவை உஜ்ஜீவிக்க வேண்டும், இந்த ஆத்மாவை உய்ய வைக்க வேண்டும், இந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த உடம்ப கொடுத்துருக்கான். ஆனால் ஆண்டாள் திருப்பாவையில சொல்லிச்சு இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா, வையம்னா எத்தனையோ மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் அதுக்கு சரீரம்னு பெயர். இந்த சரீரத்தை கொண்டு இந்த உடம்பை கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களே. பகவான் எதுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கானா, நல்ல ஏசி ரூம்ல உட்காந்து அல்வா சாப்பிடுறதுக்காக கொடுத்திருக்கான் இல்ல, ஆத்மார்த்தமாக அவனை அடைவதற்கு இந்த சரீரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் கொடுத்திருக்கான். கடோபநிஷத் சொல்றது ஆத்மானம் ரதிரம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திம் துசாரதி வித்தி மன பிரகிரகமேவச்ச இந்திரியானி ஹயன்ஹாஹு விஷயாம்சதேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே யாஹுர் மனீஷினஹ. அதாவது நம்ம உடம்பு இருக்க அதுதான் தேர், அதுக்குள்ள இந்த ஆத்மா உட்கார்ந்து பிரயாணம் பண்றது. இஸ் தி ஆத்மா இஸ் தி டிராவலிங். உலக சுகங்கள்னு சொல்லக்கூடியதான் இந்த தேருக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான பேத், உள்ள பாதைகள், நமக்கு உள்ள புலன்கள், நமக்கு இருக்கக்கூடியதான மீதி இந்திரியங்கள் இருக்க அதுதான் குதிரைகள் மாதிரி. நம்முடைய மனசுன்னு இருக்க அதுதான் கடிவாளம், இந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து தான் இந்த குதிரையை அதனுடைய சரியான வழியில திருப்ப வேண்டும்ங்கிறது. இதன் மனசாகிற கடிவாளத்தை கொண்டு புலன்களையெல்லாம் நல்ல வழியில திருப்பு அப்படின்னு கடோபநிஷத்து சொல்லுறது. இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல நம்முடைய சித்தாந்தத்துக்கே உரியதான சரீர சரீரி பாவம் அதை அடிப்படையாக கொண்டது விசிஷ்டாத்வைதம். பகவத்கீதையிலும் பெருமாள் வந்து 13வது சாப்டர்ல இதான் சொல்றான், அந்த ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன. நமக்கு உள்ளதான இந்த தேகம்ங்கிறது அச்சேதன வஸ்து, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஞானமானது. இந்த ஆத்மா பிராகிருத சம்பந்தம், இந்த பிரகிருதி மூலமாக வந்து இந்த உலகத்துல இருக்கிறதுனால அந்த சம்பந்தத்தினால இந்த ஞானம் மழுங்கி போயிருக்கு. அதனால உடம்பு போற வழியிலே இந்த ஆத்மாவும் போறது, உலகத்திலுள்ள அல்பமான காரியங்களுக்காக நம்ம உடம்போ, நமக்கு இருக்கக்கூடிய மனசோ, நமக்கு இருக்கக்கூடிய மூளையோ இதெல்லாம் பண்ணணும்னு கேட்கறது. அதெல்லாம் ஆத்மா பார்த்துட்டே இருக்கு. இந்த ஆத்மா பார்த்தது மட்டுமில்லாம அதையெல்லாம் அனுமதிக்கிறது. அதாவது ஆத்மாங்கிறது வேற, மீதி இருக்கக்கூடியதான அழியக்கூடிய வஸ்துக்கள் நமக்கு உடம்புல இருக்க, உடம்புல இருக்கக்கூடிய சதையோ, தசையோ, கையோ, காலோ, கண்ணோ, மனசோ, புத்தியோ, மூளையோ இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அவ்வளவு அச்சேதனமான வஸ்துக்கள். இதெல்லாம் இந்த ஆத்மாவை சொல்றத கேட்டுதான் இதெல்லாம் செய்யறது. இதெல்லாம் கேட்கச்சே ஆத்மா இதெல்லாம் அனுமதிக்கிறது. அதனால கடைசி காலத்துல என்ன ஆறுது, இந்த பாவங்கள் எல்லாம் ஆத்மாவை தான் போய் சேருது. இந்த பாடியை ஒண்ணும் பண்ணவே முடியாது. இந்த சரீரம் உடனே அதை புதைக்கிறோம், இல்ல அதை எரிக்கிறோம். இந்த ஆத்மா மட்டும் தலையில இந்த பாவத்தை தூக்கும் போது அடுத்த பிறவி அடுத்த பிறவி அப்படின்னு சம்சார சாகரத்திலே விழுந்து சாகிறது. இது அப்படி தத்தளிக்கிறது. அதனால எப்ப இந்த ஆத்மா இந்த சம்சார சாகரத்துல இருந்து ரிலீஸ் ஆகும்னு கேட்ட, உனக்கு ரெண்டு விதமான பிரமம் இருக்கு, சுதந்திர ஆத்ம பிரமம், சரீர ஆத்ம பிரமம். இப்பதான் சொன்னோம் சரீர ஆத்ம பிரமம்னு. அதாவது தேகத்தையே ஆத்மா நினைச்சிட்டு அதை அனுபவிச்சு அந்த சுகத்திலே மூழ்கி இருக்கியே, உடம்பு வேற ஆத்மா வேற. ஆத்மானம் ஹதிரம் வித்தி அப்படின்னு சொன்னமே, உடம்புங்கிறது இந்த தேர் மாறி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் பிரயாணம் செய்யக்கூடியது. இது ரெண்டும் வேறங்கிறது தெரிஞ்சுக்கோ முதல்து. ரெண்டாவது சுதந்திர ஆத்ம பிரமம். சுதந்திர ஆத்ம பிரமம்னா பகவான் ஒத்தன்தான் சுதந்திரன், அவனை சார்ந்தே நம்மெல்லாம் இருக்கும், அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கே இந்த ஆத்மா இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். தான் சுதந்திரன், தான் என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சுக்கிறது இருக்க, அது ரெண்டாவது தப்பு. இந்த ரெண்டுத்தையும் இன்னைக்கு நீ புரிஞ்சுண்டியோ அன்னைக்கு இந்த ஆத்மா உடனே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்திர சாரத்துல காண்பிக்கிறார். ஆனால இப்படிப்பட்ட களவுன்னு சொல்லச்ச, இந்த ஆத்ம அபகாரம், பகவானுக்கே சொந்தமான ஆத்மாவை எடுத்து எனக்கு தான் சொந்தன்னு நினைச்சு உட்கார்ந்துருக்காள, அவ செய்யக்கூடியதான திருட்டு. அந்த திருட்டு காரியங்களெல்லாம் ஒழித்தவர்கள் அப்படிங்கிறார். எமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம். எமர் அப்படின்னு சொன்ன எம்மை சேர்ந்தவர்கள், தேர் ஆல் மை குரூப், என்னை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பகவத் பாகவத கைங்கரியத்தையே தேடி நிற்கக்கூடியவர்கள். முன்னாடி சொன்னோம் களவை ஒழித்த பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் பகவானிடம் பிரபத்தி செய்கிறான். எப்படின்னா மற்ற சேதனைகளை காட்டுற இந்த பாகவதர்கள் என்ன பண்ற, மீதி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே இத மாதிரி, இந்த ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் சொல்லக்கூடியதான இந்த சேதனர்களா என்ன சுத்தி இருக்கா, இவர்களாம் என்னுடைய திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய குரூப்பை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களாம் அப்படின்னு பகவானிடம் போய் சொல்லி அவரிடம் பிரபத்தி செய்கிறாள. அந்த சேதனருக்கும் காவலராம் இந்த பெருமாள், பேரொருளாள பெருமாள். இது பாகவத நிஷ்டையை சொல்லுறது. ஒரு பாகவதன் சிறந்ததாக இருக்கக்கூடியவன், இந்த ஆத்மா வந்து பகவானுக்கே சொந்தமானதுன்னு தெரிஞ்சுண்டு இந்த ஆத்மா அபகாரம் பண்ணாமல் உயர்ந்த குணங்களை உடைய பாகவதன் இருக்கானே, அவன் ஒத்தன் வந்து சொல்றானா, இந்த மீதி இருக்கக்கூடியதான ராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுக்கு நல்ல விதமான ஞானங்கள் இருக்கு, அவர்களால் நல்ல விதமான குணங்களை உடையவர் அப்படின்னு பகவான்கிட்ட போய் அந்த பாகவதன் பிரபத்தி செஞ்சனா, அதுல அடங்கி இருக்கக்கூடிய இந்த ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பாகவத நிஷ்டை அப்படின்னு சொல்றான். இன்னொரு விதமாகவும் இதுக்கு பொருள் சொல்லலாம். ஏன்னா தேசிகர் எழுதினது ரொம்ப சாமர்த்தியமா, ரொம்ப அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கார், அதுக்கு பல விதமான மீனிங் கண்டுபிடிக்கலாம். எமரென்ன இசைந்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கூட்டத்தை வந்து சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறோம். எமரென்னை சேர்ந்தவர்கள், களவு ஒழிவார், ஒழிவார் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். அந்த சேதனர்கள் இன்னமும் களவு ஒழிக்கவில்லை, பிற்காலத்தில் அதாவது இன் ஃபியூச்சர்ல ஒழிக்க போறார். அதாவது பிரபத்தின்ற அந்த உயர்ந்த காரியத்தை இன்னும் செஞ்சு முடிக்கல, அவர்களுக்கும் எம்பெருமான் திருவருள் சுரக்கிறான் அப்படிங்கிறார். அதாவது எமரென்ன இசைந்தவர் களவு ஒழிவார் அப்படின்னு வச்சிருந்தா, இந்த பிரபத்தி காரியத்தை இன்னும் பண்ணாதே இந்த ராமன் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் இந்த பாகவதரை போய் அணுகிறார். அந்த பாகவதர் எல்லா விதமான பிரபத்தி காரியங்களும் செஞ்சு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கக்கூடியவர், அவரை போய் அணுகினால் உடனே எம்பெருமான் அவர்களுக்கு கருணை செய்கிறான். எதற்குனா அந்த உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சம்பந்தம் இருக்க அது ஒன்னே போருமா எம்பெருமானுடைய கருணைக்கு. அந்த கருணையால எம்பெருமான் அவன் மேல சுரந்து அந்த சேதனை நல்ல விதமாக திருத்தி அவனையும் பிரபத்தி செய்ய வைக்கிறான். நீ பிரபத்தி செய்யாட்டாலும் பரவாயில்ல, நல்ல பாகவதர்கள் இருந்தா அவர்களுடைய சேர்க்கை இருக்க அது ஒன்னே போரும் எம்பெருமானுடைய திருவருள் சுரக்க. இந்த இடத்துல ரெண்டு பிரேஸ் சொல்றார், களவு ஒழிவார் அப்படின்னு ஒன்னு, எமரென்ன இசைந்தவர்க்கும் சொல்றார். ஏன் இந்த ஆர்டர்ல வச்சார் அப்படின்னு கேக்குறார். ரொம்ப சுவாரஸ்யமா ஆச்சாரியர்கள் சொல்லிச்ச, முதல்ல ஏன் களவு ஒழிவார், பின்னாடியே எமரென்ன இசைந்தவர். ஏன்னா முதல்ல அந்த களவை ஒழிக்கணும், அந்த களவு ஒழிக்க ஸ்ரீவைஷ்ணவ திருக்கூட்டத்தை சேர வேண்டும் அப்படின்னு இருக்க திருமங்கை மன்னர் செய்தார் போல, முதல்ல திருடுதனத்தை விட்டார், அதற்கு பிறகே அவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர் ஆனார். ஏன்னா எல்லார்ட்டையும் திருடி சாமான்களை எடுத்தும் போச்ச, எம்பெருமான் திருடச்ச கடைசியில் திருட முடியாம எம்பெருமான் அவருடைய காலில் அஷ்டாட்சரத்தை ஓதுறார், அப்பதான் தான் யாருன்னு தெரியறது, அதுலேருந்து ஸ்ரீ வைஷ்ணவர் ஆனார். அதுதான் முக்கியமானது, களவை ஒழிக்கணும், அப்பதான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகுவ. களவனருக்க திருட்டு காரியத்தை எடுக்கணும், இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானதுங்கிறது புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுண்டாதான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் ஆற. ஏன்னா ராவணன் மாதிரி கிடையாது, ராவணன் முதல்ல பெருமாளை பிரார்த்திக்கிறான், ரொம்ப நல்லவனாக பிரார்த்திச்சு நல்ல குரூப்ல இருக்கக்கூடிய காமிக்கிறான், அதுக்கப்புறம் என்ன பண்றான், உடனே போய் திருட்டு காரியம் பண்றான், சீதையை போய் அபகரிக்கிறான். அது மாதிரி இருக்கக்கூடாது, முதல்ல எம்பெருமானை பிரார்த்திச்சு அவனுடைய அடியவர்கள் திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் அப்புறம் சொல்லிண்டு அத மாதிரி செய்யணும். அதுக்குதான் சுவாமி இந்த ஆடல வச்சான்னு சொல்றார், களவு ஒழிவார் எமரென்ன இசைந்தவர்க்கும். இந்த ஆத்மா யாருக்கு சொந்தமானது, இந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் நமக்கு என்ன, இந்த உடம்பு எதற்கு பகவான் கொடுத்திருக்கான், இந்த ஆத்மாவை கொண்டு போய் பகவானிடம் சிற்பிப்பதற்கான காரியம் செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடியது ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. காவலர்ஹாம் அப்படின்னு சொல்லச்ச, ரக்ஷகனாக ஆகும் பெருமாள், அதாவது நமக்கு காக்க வேண்டிய தொழிலை செய்வதற்கே காத்திருக்கக்கூடியதான அந்த ராஜா தேவாதிராஜன் அப்படிங்கிறார். கா வலர் அப்படின்னு பிரிக்கலாம், கா காக்கும் தொழில், வலர் அப்படின்னா வல்லவன், இந்த காக்கும் தொழிலில் வல்லவன் யாரான, ஜனங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு அவரை தவிர்த்து ஒசந்தவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு காண்பிக்கிறது கா வலர் அப்படின்னு. இல்லாட்டி வேற விதமாகவும் பிரிக்கலாம், கா அலர் ஆம் அப்படின்னு பிரிக்கலாம். கா அலர் ஆம்னா அழகான பசுமையான தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தில் பூத்திருக்கக்கூடியதான வாசனையான பூக்கள் இருக்க, அதை போல பகவான் ஆவான், அலர்ன பூக்கள் அதை சொல்லக்கூடியது, கா அலர் ஆம் அப்படின்னு. சம்சாரம்னு சொல்லக்கூடியதான கடகளை மூழ்கி கிடக்கக்கூடிய சேதனர்களுக்கு அதிலேயே நம்ம சம்சாரத்தில் மாட்டின்னு உடம்பெல்லாம் வேகிறதான், உடம்பெல்லாம் எரியது தகிக்கிறது, அந்த அழகான பூச்சோலையில் இருக்கக்கூடியதான மலர்கள் போல காட்சி தரக்கூடியவன் பகவான், அதுதான் கா அலர் ஆம். துளவமுடி அருள் வரதர், துளசி மாறிய திருமுடியில அணிந்திருக்கக்கூடியதான கருணையே வடிவான பேரொருளாள பெருமாளே அப்படிங்கிறார். அந்த காலத்துல ராஜாள்லாம் இருக்கா, வேலைக்கு தகுந்த மாதிரி டிரெஸ் போட்டுக்கிறார், இப்போதும் பாக்குற பலவிதமான டிரெஸ், பலவிதமான டயத்துல வீட்டுல இருக்கச்சே ஒரு டிரெஸ், படுத்துக்கச்சே ஒண்ணு, ஆபீஸ் போச்சே ஒண்ணு, யாரும் கெஸ்ட் வந்தா வேற ஒண்ணு, அது மாதிரி பலவிதமான டிரெஸ்ஸுகள் போட்டுக்கிறாம. அதை போல பகவானுக்கும் பலவிதமான மாலைகள், பலவிதமான அலங்காரங்கள். இந்த இடத்துல சொல்லிச்ச இந்த துளசி மாலையை திருமுடியில் சாத்தி கொண்ட சேவை அப்படின்னு காண்பிக்கச்ச, துளவமுடி அருள் வரதர் அப்படின்னார். துவக்கிலேனை வைத்தேனே, அந்த பெருமானுடைய சம்பந்தத்தில் என்னை வைத்தேன் அப்படிங்கிறார். துவக்கு அப்படின்னா சம்பந்தம் அர்த்தம், ஆத்ம நிக்ஷேபம் செய்யறார் இந்த இடத்துல. அண்டால் ரொம்ப அழகா காமிச்சிருக்கா, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா திருப்பாவே. எப்படி இந்த ஆண்டாள் நாராயணன்ற பழைய உறவு இருக்கு அது கிடக்கட்டும், அது யார் கேட்டா, இந்த இடத்துல நீயே ஏற்படுத்தி கொடுத்த உறவு இருக்க, புதுசான உறவு ஆயர்பாடியில இருக்க, அத உதற முடியுமா அப்படிங்கிறாள். அது போல சுவாமி தேசியனும் இந்த இடத்துல சொல்றார், பரமபதநாதனுக்கு நாம் சேர்ந்திருக்கக்கூடியதான உறவு இருக்கு அது இருக்கட்டும், அது வேணான்னு சொல்லல, இங்க தீபப்பிரகாசனுடைய தீராத உறவு இருக்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, இங்க இருக்கக்கூடியதான கட்சி வரதர் இருக்கார அவருடைய உறவை சொல்கிறேன் அப்படின்னார். ஆண்டாள் சொல்லச்ச, அறிவொன்றுமில்லாத ஆயர்குலம் அப்படின்னாள். அதுபோல சுவாமியும் இந்த இடத்துல சொல்லச்ச, மீதி ஞானங்கள் எல்லாம் அறியாத பிரபன்னர்கள் அப்படின்னர், அதாவது மீதி விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய விஷய ஞானங்கள் அவசியம் இல்லை, பிரபத்திக்க வேண்டிய ஞானம் இருந்தால் போதும். அதுபோல ஆயர்பாடியில பாக்கச்ச அவளுக்கு இருக்கக்கூடிய ஞானங்கள் மடையனான இடையர்கள் அப்படின்னு சொல்றாள். வேற எதுலயும் அவளுக்கு ஞானம் கிடையாது. ஆனா கிருஷ்ணன் ஒத்தனே அவன் பேர்ல இருக்கக்கூடிய காதல்னு இருக்கக்கூடியது அந்த ஞானம் இருக்க அது மட்டும் இருந்தது. அத போல நமக்கு இந்த பிரபத்தி என்ற சொல்லக்கூடியதான விஷயம் அந்த சரணாகரி அதை பத்தி தெரிஞ்சுண்டு அதுல இருக்கக்கூடிய ஞானம் மட்டும் இருந்தா போறோம், மீதி ஒண்ணும் அவசியம் இல்லை. இந்த சம்பந்த ஞானம் தான் அவசியம்ங்கிறார். அந்த ஆத்ம அபகாரம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த பிரபத்தி நிறைவேறணும்னா இந்த பகவானுக்கும் நமக்கும் உள்ளதான சம்பந்தங்கள் இந்த ஆத்மா எதற்கு இருக்கு அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த நாலவிதமான முறைகளை சரணாகதி தீபிகையிலும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பக்தி பிரபத்தி அதவா பகவந்த உக்தி தன்னிஷ்ட சம்ஸ்ரய இதீவ விகல்பியமானம் எம் கஞ்சிதேக முபபாதயதா தொயைவ தாதாஸ்தரன்யவசரே பவினோ பவாப்திம். சரணாகதி தீபிகையிலே சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இந்த சோஸ்திரம்ங்கிறது தேசிகர் அவருடைய அவதார ஸ்தலமான திருத்தண்கா அதுல இருக்கக்கூடியதான பெருமாள் விளக்கூடிய எம்பெருமான் தீபப்பிரகாசன பெயர். அவரை அடைக்கலமாக பற்றி எழுதிய பாடல் பகவன் அப்படின்னு சொன்ன பகவானே பிரபத்தி சரணாகதி பண்ணா அதவா அல்லது தத் உக்தி பிரபத்தி வாக்கியத்தை திருப்பி சொல்லக்கூடியது தன்னிஷ்ட அப்படின்னா பிரபத்தி செஞ்ச ஆச்சாரியர்கள் இருக்காளே அல்லது பிரபத்தி செஞ்ச பகவதர் இருக்காளே அவர்களை சம்ஸ்ரய அடைதல் ஆக சரணாகதி பண்ணவா பிரபத்தி வாக்கியத்தை திருப்பி சொன்னவா பிரபத்தி செஞ்ச ஆச்சாரியர்கள் இல்ல பாகவதர்கள் இருக்காளே அவர்களை போய் அடைந்தவா இதீவ இந்த முறையில விகல்பியமானம் பிரிக்கப்படுகிறது. இப்படி பிரிக்கிறது சுவாமி தேசிகன் மூணா பிரிச்சுட்டார். இந்த இடத்துல காமிக்கச்ச தானா செய்தவர்கள், இரண்டாவது ஆச்சாரியன் சொல்ல அதை திருப்பி சொல்லக்கூடியவர்கள், மூணாவது ஆச்சாரியர்கள் இல்ல பாகவதர்கள் யாராவது ஒருத்தர் அவர்கள் செய்திருக்கூடியதான பிரபத்தில் தானம் அடங்கி இருத்தல் அப்படின்னு சொல்ற விகல்பியமானம் அப்படி பிரிக்கப்படுகிறது. எம் கஞ்சித் ஏகம் ஏதாவது ஒன்ன அதுல உபபாத யதா செய்விக்கின்றதாக தொயா ஏத உன்னாலேயே செய்யப்படுகிற இப்படி காக்கப்பட்டதான சம்சாரிகள் நம்மளை எல்லாம் சொல்றார். எப்ப அப்படின்னு கேட்டா அவசரே சரியான காலத்துல பவ அவப்திம் தரந்தி பவ அப்திம் தரந்தி இந்த சம்சார சாகரத்தை இவர்கள் எல்லாம் கடக்கிறார்கள். இந்த நாலு விதமானது இந்த தமிழ்ல சொன்னதை இந்த இடத்துல மூணு விதமா சொல்றார். ரெண்டுத்தையும் சேர்த்து பாகவதர் இல்ல ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய பிரபத்தியில் அடங்கியிருத்தல் ஒன்னா சேர்த்து சொல்றார். அதாவது மோட்சத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் உபாயங்கள், பக்தி இல்ல பிரபத்தி ரெண்டு உபாயங்கள். அதுல பிரபத்தி என்பது ஏதாவது ஒரு வகையில செய்யலாம், சுனிஷ்டி உக்தி நிஷ்டி இல்லாட்டி ஆச்சாரிய பாகவத நிஷ்டை அப்படின்னு. இந்த நாலு வகையான சரணாகதி முறையை இந்த இடத்துல இப்படி சாதிச்சார். அதாவது சரணாகதி தீபிகையில ஆக இந்த ஆறாவது பாசுரத்துல இங்க பாக்கச்ச அடைக்கலப்பத்துல பிரபத்திங்கிறது நாலு வகையான முறைகள் அப்படின்னு காட்டினார். மேல சொன்னதுல எவாவா எப்படி எப்படி செய்யணுங்கிறது வந்து அவளுடைய ஆச்சாரியனை போய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல பாக்கச்ச சுனிஷ்டைன்னு எல்லாரும் தானே செய்யணும்னு நினைச்சுக்க முடியாது. சுனிஷ்டைங்கிறது எம்பெருமானால் அவரே செஞ்சிருந்தார், அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினால் அவர் செய்தார். அடுத்ததாக சொல்லக்கூடியதான உக்தி நிஷ்டைங்கிறது அகோபுல மடத்துல இருக்கவா அவள்லாம் ஃபாலோ பண்ணச்சு ஆச்சாரியர் சொல்றா அந்த மந்திரத்தை திருப்பி சொல்றா அத மாதிரி அவ செய்யக்கூடியவா. அதே ஆண்டவன் ஆசிரமத்தில் போச்சு அத இடத்துல ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரியர் செய்யக்கூடிய பிரபத்தியில் அடங்கி இருக்கு. அதனால ஒவ்வொரு விதமான சம்பிரதாயத்திலும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இதுக்கு மேல ஏதாவது தெரியும்னா அவாவாளுடைய ஆச்சாரியரை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான ஏழாவது பாசுரத்துல பிரபத்திங்கிறது ஒரு சகிருத் காரியம், அதாவது ஒரே முறை செய்யப்படக்கூடியதான காரியம், அதுவும் ஒரே பலனுக்காக செய்யக்கூடிய காரியம்ங்கிறத சொல்ற அப்படின்னு அதை நாளைக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு தொட நிறுத்திக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.